வணக்கம் நேர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி விலங்கியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி ஜே ஜோஸ்லின் அவர்கள் நீர்வாழ் உயிரினங்களின் சிறப்புகள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைப்பில் காத்திருக்கின்றார். வாங்க நேர்களே, அவர் எந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தர்றாங்கன்னு இணைந்து தெரிந்து கொள்ளலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இயற்கை அப்படின்னு சொல்லும் பொழுது மனிதன், பறவைகள், காடு, விலங்குகள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் ஒரு இயற்கை. அந்த இயற்கையில நிலத்திலையும் தாவரங்கள் விலங்குகள் இருக்கு, நீரிலையும் தாவரங்கள் விலங்குகள் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய நீர்வாழ் விலங்குகளை குறித்து பல்வேறு தகவல்களை இன்னைக்கு நம்ம பேராசிரியை அம்மா அவர்களை நேர்காணல் செய்து பல்வேறு தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அம்மா, முதல்ல உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய புதுகை பண்பலை நேயர்களுக்காக செஞ்சுக்கோங்க.
பலை நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் டாக்டர் ஜோஸ்லின். நான் தூய மரியன்னை கல்லூரி தூத்துக்குடியில் விலங்கியல் துறை தலைவியாக பணியாற்றுகிறேன்.
இந்த உலக நீர்வாழ் விலங்குகளுக்குன்னு ஒரு தினம் ஏன் கடைபிடிக்கப்படுகிறது? இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதோட நோக்கம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நீர்வாழ் விலங்குகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றின் வாழ்விடங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கல்வி, சட்டம், கொள்கை மூலம் அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கவும் உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் ஆண்டுதோறும் April 3 கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கத்தை பத்தி பார்த்தோம்னா, கடல்கள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் பிற நீர்வாழ் சூழல்களில் வாழும் மீன்கள், கடல் பாலூட்டிகள், நீர் நில வாழ்வன, ஊர்வன, பறவைகள் மற்றும் முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மற்றும் பெரும்பாலும் கவனிக்கப்படாத நீர்வாழ் விலங்குகளை முன்னிலைப்படுத்துவதே இந்த நாளின் முக்கியமான நோக்கம். இது வந்து எப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, லூயிஸ் அண்ட் கிளார்க் சட்டப்பள்ளியில் சிட்டுவேட்டட் இன் போர்ட்லாண்ட். ஆனா ரீசெண்டா தான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2020 அந்த சட்டப்பள்ளியில் உள்ள விலங்கு சட்ட மருத்துவமனையில் உலக நீர்வாழ் விலங்கு தினத்தை தொடங்கினாங்க. போர்ட்லாண்ட் ஓரிகன் situated in US state.
அம்மா, இப்ப நம்ம விலங்குகள் அப்படிங்கிறப்ப நிலத்துல வாழக்கூடிய நிறைய விலங்குகளை நம்ம பார்த்திருப்போம். நீர்வாழ் விலங்கு அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோம்மா.
நீர்வாழ் உயிரினம் என்பது தன் வாழ்நாள் முழுவதும் தண்ணீரில் வாழும் ஒரு விலங்கு. நீர்வாழ் விலங்குகள் காற்றை சுவாசிக்கும் அல்லது தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனை கில்ஸ் எனப்படும் சிறப்பு உறுப்புகள் மூலம் நேரடியாக அல்லது தோல் வழியாக பிரித்தெடுத்து சுவாசிக்கும். அதான் நம்ம நீர்வாழ் விலங்குன்னு சொல்றோம்.
இப்ப நீர்வாழ் விலங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இரு வாழ்விகள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது, அதே போல அரை நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. இப்ப இந்த விலங்கினங்கள் இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன, இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
அரை நீர்வாழ் விலங்குகள் என்பது அது ஆம்பிபியன்ஸ் சொல்லுவோம், லேண்ட்லயும் இருக்கும் தண்ணீர்லயும் இருக்கும். தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நீரிலும் இன்னொரு பகுதியை நிலத்திலும் கழிப்பவை. அதுக்கு நிறைய அடாப்டேஷன் இருக்கு, வலைப்பாதங்கள், சிறப்பு சுவாச அமைப்புகள், இதை வச்சு அந்த சூழல்களை சந்திக்கும். எப்படின்னா, அதை சுவாசிக்கிறதுக்கு சிறப்பு சுவாச உறுப்புகள் அந்த உயிர் வாழ உதவும் சிறப்பு அடாப்டேஷன் அவர்கள்ட்ட இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, பாலூட்டிகள் பிளாட்டிபஸ் சொல்லுவோம், இந்த அனிமல் வந்து ரெண்டு அரை நீர் வாழ் விலங்குகள், சரியா? அது வந்து சிறந்த நீச்சல் வீரர்கள்னு சொல்லலாம். அப்புறம் நீர் யானை, வாட்டர் ஷூ, இதெல்லாமே அரை நீர் வாழ்கள். அதுக்கப்புறம் தவளைகள், தவளைகள் எல்லாருக்கும் தெரியும், தேரை, அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்கு, சலமாண்டர்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பறவைகள், பறவைகளுமே பெங்குயின், இதெல்லாமே நிலத்திலையும் இருக்கும் நீர்லையும் இருக்கும். அப்புறம் வாத்துகள், அப்புறம் பூச்சிகள், பூச்சிகள் இன்செக்ட்லயே நிறைய வாட்டர் இன்செக்ட் இருக்கு. அதுகள் எல்லாம் என்ன செய்யும்னா, இங்க ரெண்டு உணவுக்காக வேண்டி அங்க போகும் அல்லது இப்படி மாறி மாறி இரட்டை வாழ்க்கையை முறைக்கு கவர்ச்சிகரமான தழுவல்களை வெளிப்படுத்து. அவை நீர்வாழ் மற்றும் நிலப்பரப்பு சூழல்கள் அமைப்பாளருக்கு முக்கியமானது. இவை ரெண்டு நிலத்திலையும் நீர்லையும் வாழ அடாப்ட் பண்ணி இருக்கும். அந்த நிறைய தழுவல்கள் முக்கியமா ஸ்கின், அதோட ஸ்கின் வந்து சுவாசிக்கிறதுக்கு அதுக்கேற்றபடி அமைப்பு இருக்கும். அப்புறம் லங்ஸ், நுரையீரலும் கில்ஸும் இருக்கும். சில ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ்க்கு கில்ஸில் தான் சுவாசிக்கும், ஆனால் சில ஃபிஷ்ஷஸ் அடாப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி லங்ஸும் இருக்கும், எக்ஸ்ட்ரா லங்ஸ் இருக்கும். அது மாதிரி லங் ப்ரீத்திங் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் தவளையும் அப்படிதான் உங்களுக்கு தெரியும், தண்ணியில வந்து எக்கு லே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது டாட்போல் தண்ணியில இருந்து அது மெச்சுவர் ஆன உடனே லேண்டுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து இருவாழ் உயிரியும் அரைநீர் வாழ் உயிருக்கும் சில எடுத்துக்காட்டுகள்.
அம்மா, இப்ப இந்த நீர்வாழ் விலங்குகள் கடல்ல அல்லது நீர்நிலைகள்ல எப்படி இனப்பெருக்கம் செய்யுது, அதே போல அதனுடைய முட்டையிடுதல் மற்றும் அந்த குட்டிகளை ஈனக்கூடிய முறை அப்படிங்கிறது நீர்நிலைகள்ல எப்படி நடைபெறுகிறது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நீர்வாழ் விலங்குகள் அவற்றின் இனங்கள், சுற்றுச்சூழல் மற்றும் பரிணாம தழுவல்களை பொறுத்து வேறுபடும் அதோட இனப்பெருக்கம். ரெண்டா பிரிக்கலாம், பாலியல் இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம் சொல்லுவோம் ரெண்டா. அல்ல, பாலியல் இனப்பெருக்கம்னா என்னதுன்னா ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகளின் இணைவை உள்ளடக்கியது. இது சந்ததிகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இதுவுமே இந்த பாலியல் இனப்பெருக்கம் கருத்தரித்தல் வகைகள் ரெண்டா பிரிக்கப்படும். ஒன்னு வெளிப்புற கருத்தரித்தல், ஒன்னு உள் கருத்தரித்தல். வெளிப்புற கருத்தல்னா முட்டைகள் மற்றும் விந்தணுக்களை தண்ணீரிலே வெளியிடப்படும் போது நிகழ்கிறது. ரெண்டும் அனிமல்ஸ் வந்து எக்கும் ஸ்பெர்மும் வெளியில ரிலீஸ் பண்ணிடும். அங்கு வெளியில கருத்தரித்தல் பெண்ணின் உடலுக்கு வெளியே நடைபெறும். உள் கருத்தரித்தல்னா விந்து நேரடியாக பெண்ணின் உடலுக்கு மாற்றப்படுகிறது, அங்கு கருத்தரித்தல் ஏற்படுகிறது. பொதுவாக சுறா மீன் இதுல எல்லாம் இந்த மாதிரி உள் கருத்தரித்தல் நடைபெறும். அதுக்கப்புறம் வளர்ச்சி முறைகள். கருத்தரித்த பிறகு நீர்வாழ் விலங்குகள் பல்வேறு உத்திகள் மூலம் உருவாகின்றன. ஒன்னு முட்டையிடும், முட்டையிடும். அப்புறம் முட்டைகள் தாயின் உள்ளே குஞ்சு பொறிக்கும். அப்புறம் நேரடி பிறப்பு. முட்டையிடுறதுன்னா முட்டைகள் தண்ணீர் இடப்படுகின்றன, மேலும் கருக்கள் தாயின் உடலுக்கு வெளியே உருவாகின்றன. ஓவோ விவி பேரஸ் அல்லது முட்டையில் தாயின் உள்ளே குஞ்சு பொறிக்கின்றன, முட்டை தாயின் உடலுக்குள் உருவாகின்றன. ஆனால் அவரிடமிருந்து நேரடி ஊட்டச்சத்து இல்லாமல் அது யங் ஒன்ஸ் வந்து டெவலப் ஆகும். விவி பேரஸ்னா நேரடி பிறப்பு, கருக்கள் தாயின் உடலுக்குள் உருவாகிறது மற்றும் நஞ்சுக்கொடி அல்லது பிற வழியில் ஊட்டச்சத்தை பெறுகின்றன. இது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனா நேரடி பிறப்பு டால்பின். இவ்வளவும் வந்து என்னன்னா பாலியல் இனப்பெருக்கம். இனி அடுத்தது ரெண்டாவது டைப் வந்து முக்கியமா வித்தியாசம் இருக்கும், பாலியல் இனப்பெருக்கம், பாலின இனப்பெருக்கம். நான் இவ்வளவு நேரம் சொன்னது பாலியல் இனப்பெருக்கம். இனி சொல்ல போறது பாலின இனப்பெருக்கம் அல்லது ஓரின சேர்க்கை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். அது சில நீர்வாழ் விலங்குகள் கருத்தரித்தல் இல்லாமல் இனப்பெருக்கம் செய்கிறது. அது எப்படின்னா நிறைய டைப் இருக்கு, வளர்றது. ஏன்னா ஒரு புதிய ஃப்ராக்மெண்ட், ஒரு இது வந்து பெற்றோரின் உடல்ல வளர்றது, ஒரு சின்ன வளர்ந்து தனியா செப்பரேட் ஆகி போறது, அது ஒன் டைப்பு. அப்புறம் இன்னொன்று வந்து துண்டாடுதல், ஏன்னா புரோக்கன் பார்ட், ஒரு உடலின் ஒரு உடைந்த பகுதி மீண்டும் ஒரு புதிய உயிரினை உருவாக்கும். அப்புறம் இன்னொரு டைப்னா பார்த்தனோஜெனிசிஸ் சொல்லுவாங்க, கருவுறாத முட்டைகளில் இருந்து சந்ததிகளை உருவாக்குறது. இப்படிதான் இனப்பெருக்கம். நம்ம வந்து அனிமல்ஸ் நன்னீர் பிளஸ் கடல் அனிமல்ஸும் இப்படி இனப்பெருக்கம் ரெண்டு வகை, முக்கியமா பாலியல் அண்ட் பாலின இனப்பெருக்கம். பாலியல்னா கேமிட்டும் எக்கும் சேர்றது, பாலின இனப்பெருக்கம்னா ஜாயின் ஆகாத மேல்ஸ் ஃபீமேல் கேமிட் எதுவுமே ஜாயின் ஆகாம தனியா பேரண்ட் உடம்புல இருந்து தனியா புரோக்கன் பார்ட், அப்புறம் தனியா ஒரு பார்ட் வளர்றது, அல்லது கருவுறாத முட்டையில இருந்து சந்ததிகளை உருவா. பல வகைகளில் இனப்பெருக்கம் இந்த கடல் வாழ் உயிரினங்கள் இந்த இனப்பெருக்கத்தை செய்கிறது.
அம்மா, இப்ப இந்த நீர்வாழ் விலங்குகள் அல்லது நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர்லயே இரண்டு வகைகள் இருக்கு. ஒண்ணு நன்னீர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம், அதாவது நன்னீர் வாழ் விலங்குகள் ஒரு பிரிவு இருக்குது. கடல் நீர் அல்லது உப்பு நீர்ல வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. இந்த நன்னீர்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் கடல் நீர்ல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமை மற்றும் ஒத்த பண்புகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
நன்னீர் விலங்குகள்னா ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஈர நிலங்கள்ல உப்பு செறிவு மிகவும் குறைவாக இருக்கும், ஏன்னா லெஸ் தென் 0.5 PPT வாழ்கின்றன. இந்த விலங்குகள் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கு அவற்றின் வாழ்விடங்களில் உயிர் வாழ்வதற்கும் சிறப்பு தழுவல்களை கொண்டுள்ளன. ஏன்னா முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவன் இருக்கும். மெயின் அனிமல்ஸை பிரிச்சோம்னா முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு இல்லாதவை. நன்னீர் முதுகெலும்பு உள்ளது முதுகெலும்புகள் உள்ளது வந்து மீன் எடுத்துக்கிட்டோம்னா கெண்டை மீன், கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஆம்பிஃபியன்ஸ்னா ரெண்டு நன்னீர்லையும் இதுலயே வளர்றது, நன்னீர்லையும் கடல் நீர்லையும் ரெண்டும் மாறி மாறி இருக்கும். அப்புறம் ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள் இவை எல்லாமே நன்னீர்லயும் இருக்கும். அப்புறம் கடல் நீர்னா அந்த உப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அப்படின்னா நன்னீர் விலங்குகள் வந்து அதோட வாழ்விடம் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் ஈரநிலங்கள். கடல் விலங்குகள் எங்க இருக்குன்னா பெருங்கடல்கள், கடல்கள் மற்றும் உப்பு நீர், கழிமுகங்கள், இந்த இடத்துல எல்லாம் அது வாழும். ஆனா இங்க வந்து நன்னீர் விலங்குகளோட குறைந்த உப்பு உள்ளடக்கம் வந்து லெஸ் தென் 0.5 PPG. இங்க வந்து கடல் விலங்குகள் உப்பு உள்ளடக்கம் வந்து மோர் தென் 35 PPG. அப்புறம் சவ்வூடு பரவல், அதாவது ஆஸ்மாசிஸ் சொல்லுவோம், அது வந்து நன்னீர் விலங்குகள்ல வந்து அதிகப்படியான நீரை அகற்றி வந்து உப்புகளை அது என்ன செய்யும்னா தக்க வைத்து போராடும். இது கடல் அனிமல் எப்படின்னா தண்ணீரை தக்க வைக்க மற்றும் அதிகப்படியான உப்பை வெளியேற்ற போராடும். அதுக்கப்புறம் அடாப்டேஷனை சொல்ல, நன்னீர் அனிமல்ஸ் வந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் உப்புகளை தக்க வைக்கும் பெரிய சிறுநீரகங்கள் இருக்கும். கடல் அனிமல்ஸ்க்கு வந்து அதிகப்படியான உப்பை அகற்ற உப்பு சுரப்பிகள் அல்லது சிறப்பு சிறுநீரகங்கள் அதுக்கு இருக்கும். அப்ப இனி சுவாசம் பத்தி சொல்ல போனா நன்னீருக்கு வந்து மீன் செவில்களை பயன்படுத்துகிறது சுவாசத்துக்கு. கடல் அனிமல் வந்து மீன்கள் வந்து உப்பு நீருக்கு ஏற்ற செவில்களை பயன்படுத்துகின்றன. கடல் பாலூட்டிகளுக்கு நுரையீரல் உள்ளது. அப்புறம் இனப்பெருக்கம் எப்படி பண்ணுதுன்னா நன்னீர்ல வந்து ஆக்சுவலா எக்கு முட்டை இதான் ஜாஸ்தி போடும், வெளிப்புற கருத்திருத்தல் தான் பொதுவா இருக்கும். இப்ப கடல் அனிமல்ஸ்ல வந்து முட்டையிடுதல் இருக்கும், ஆனா உட்புற கருத்திருத்தல் மிக, நான் முதல்ல சொன்னது மாதிரி வெளிப்புற கருத்திருத்தல் உட்புற வெளியே கேமிட் வந்து ஜாயின் ஆகும் வெளிப்புற கருத்திருத்தல்ல. இது வந்து உடலுக்கு உள்ளேயே நடக்கும். அது வந்து கடல் நீர்ல வந்து உட்புற கருத்தறிதல் தான் பொதுவா இருக்கும். நன்னீரோட அனிமல்ஸ் வந்து எடுத்துக்காட்டு சொல்ல போனா கெண்டை மீன், கேட்ஃபிஷ், ட்ரவுட், அப்புறம் பாலூட்டிகளை எடுத்து போனா டால்பின் சொல்லலாம், அப்புறம் ஊர்வன ஆமைகள் இதெல்லாம் சொல்லலாம். கடல் நீர் அனிமல் வந்து சுறா, சூறை மீன், திமிங்கலம், கடல் ஆமைகள், ரெண்டுமே வித்தியாசம் இருக்கும். கடல் ஆமைகள் உண்டு, நன்னீர் ஆமைகளும் உண்டு. ஆனா இங்க கடல் ஆமைகள் உடும்பு, கடல் பாம்பு, இதெல்லாமே அனிமல்ஸ் வித்தியாசம். நன்னீர் அனிமல்க்கும் கடல் நீர் அனிமல்க்கும் உள்ள வித்தியாசம்.
அம்மா, பொதுவா விலங்குகளும் சரி மனிதனும் சரி இயற்கையை நம்ம வந்து அனைத்து விலங்குகளும் மூக்கின் வழியா தான் சுவாசிக்குது, மனிதர்களும் மூக்கின் வழியா தான் சுவாசிக்கிறோம். இப்ப நன்னீர்ல வாழக்கூடிய அல்லது நீர் வாழ் விலங்குகள் எப்படி எல்லாம் சுவாசிக்கிறது, அதனுடைய சுவாச மண்டலத்துல அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
சில நீர்வாழ் விலங்குகள் வெவ்வேறு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன. சுவாச கட்டமைப்புகள் நீர் அல்லது காற்றில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து சுவாசத்தின் வகை, இனங்கள் மற்றும் வாழ்விடத்தை பொறுத்தது. ஆக்சுவலா நீர் வாழ் விலங்குகள் சுவாசத்தின் வகைகள் நிறைய வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து கிளை சுவாசம், ஏன்னா கில்ஸ் அடிப்படையிலான சுவாசம். என்ன செய்யும்னா கில்கள் தண்ணீரில் இருந்து கரைந்த ஆக்சிஜனை பிரித்தெடுக்கிறது. அப்புறம் ரெண்டாவது வந்து நுரையீரல் சுவாசம். நீர்வாழ் அனிமல்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுனா இந்த விலங்குகள் நுரையீரல் மற்றும் காற்றை சுவாசிக்க மேற்பரப்புக்கு வரும். அப்புறம் மூணாவது டைப் என்னன்னா தோல் சுவாசம், தோல் சார்ந்த சுவாசம். என்னன்னா ஆக்சிஜன் வந்து நேரடியாக பரவுறது, ஏன்னா ஈரமான தோல் ஓட்டத்துல வந்து அந்த ஆக்சுவலா ஆக்சிஜன் எப்படி எடுக்கும், நம்மளோட பிளட் தான் ஆக்சிஜனை எடுக்கும், ஆனா அந்த ஈரமான தோல் வந்து சுவாசத்துக்கு உதவுது. அப்புறம் நாலாவது வந்து மூச்சு குழாய் சுவாசம், சூழல் அடிப்படையிலான சுவாசம். இது வந்து இது வந்து பூச்சிகள், கொசுக்கள், லார்வாக்கள் இதுதான் இப்படி சுவாசிக்கும். மூச்சு குழாய் எப்படி இருக்கும்னா ஸ்பிரக்கிள், ஒரு ஹோல் இருக்கும் மேல, அதோட அந்த இன்செக்டுக்கு பாடியில சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸுக்குள்ள ஒரு டியூப் போகும். அது அது மூலம் என்ன செய்யும்னா அந்த ஹோல்ஸ் வெளியே ஆக்சிஜன் உள்ள போய் அந்த ஹோல் அந்த டியூப் ஒண்ணு, அதுக்கு பேர் தான் மூச்சு குழாய், அது வெளியே அது சுவாசிக்கும். அது மெயினா வந்து அந்த லார்வாக்கள், கொசு, அது வந்து அந்த மாதிரி சுவாசிக்கும். அஞ்சாவது என்னன்னா பரவல் அடிப்படையிலான சுவாசம், அப்புறம் டிஃபியூஷன் சொல்லுவோம். இந்த அனிமல்ஸுக்கு என்னன்னா அது ஸ்மால் மெரி மைக்ரோப்ஸ், அந்த அமீபா, பரமேசியம் இதெல்லாம் என்னன்னா நீரிலிருந்து நேரடியாக ஆக்சிஜனை உறிஞ்சும். அதுக்கு வந்து சிறப்பு சுவாச உறுப்புகள் ஒண்ணு இல்லை, கிடையாது. அதனால அந்த ஆக்சிஜன் வந்து ஆல் பாடி சர்ஃபஸ் ஃபுல்லாவே அப்படி ஆக்சிஜன் வந்து டிஃபியூஸ் ஆகி போகும். இப்படி அஞ்சு டைப் ஆப்ரேஷன் அந்த அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணது. கிளை சுவாசம், நுரையீரல் சுவாசம், தென் தோல் சுவாசம், மூச்சுக்குழாய் சுவாசம், பரவல் அடிப்படையிலான சுவாசம். இப்படி வந்து அது ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது.
அம்மா, இப்ப இந்த நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, இந்த நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா.
என்ன இதுல வந்து நீர்வாழ் சுற்றுச்சூழல்னா ரெண்டும் வரும், நன்னீர் மற்றும் கடல் சூழல்கள். இதுல வந்து பல உயிரினங்கள் இதுல வாழ்ந்து ஆக்சுவலா நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் வகைகள் வந்து நன்னீர் சுற்றுச்சூழல் அண்டு கடல் நீர் சுற்றுச்சூழல். நன்னீர் சுற்றுச்சூழலுமே இதுல நிறைய வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு வெண்டிக் சுற்றுச்சூழல், ஏன்னா ஸ்டில் நீர்னு சொல்லுவோம், ஸ்டாக்னன்ட் வாட்டர், ஏன்னா ஏரிகள் குளங்கள் நீர்த்தேக்கங்கள் அதெல்லாமே அப்படியே வாட்டர் வந்து ஸ்டாக்னண்டா இருக்கும், அசையாமல், தண்ணீர் பெரும்பாலும் அசையாமல் இருக்கும், அது ஒரு சுற்றுச்சூழல். செகண்ட் ஒன் வந்து லோட்டிக் சுற்றுச்சூழல், ஏன்னா பாயம் நீர்னு சொல்லுவோம், அது வந்து ஆறுகள் ஓடைகள், அதாவது ஓட்டம் மற்றும் கொந்தளிப்பு காரணமாக அதுல என்ன இருக்கும்னா ஆக்சிஜன் நிறைய இருக்கும். இதுல ஸ்டாக்னன்ட் வாட்டர்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கும், இந்த பாயம் நீர்ல வந்து ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். மூணாவது என்னன்னா ஈர நிலங்கள், இந்த சதுப்பு நிலங்கள் சொல்லுவோம்ல, அது ஒரு சுற்றுச்சூழல். இது மூணும் வந்து இதுல வரும்னா நன்னீர் சுற்றுச்சூழல், லெண்டிக் லோட்டிக் ஈரநிலங்கள், ஏன்னா ஸ்டில் நீர், பாயும் நீர், ஈரநிலங்கள். இந்த கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள் எடுத்தோம்னா உப்பு நீர், அது வந்து அதுவுமே நிறைய வகைகள் இருக்கு. கடலோர சுற்றுச்சூழல் அமைப்புகள், திறந்த பெருங்கடல் அமைப்பு, அப்புறம் ஆழ்கடல் சுற்றுச்சூழல், இப்படி மூணு டைப் இருக்கு. இதுல வந்து கடலோரம்னா ஷோர் பக்கத்துல இருக்கிறது, அங்க அதோட சிறப்பு இயல்புகள்னா ஊட்டச்சத்து நிறைய இருக்கும் அந்த இடத்துல, மீன்களுக்கு அங்க நிறைய இந்த ஃபிஷரிஸ் அப்படி சிஎம்எஃப்ஆர் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த கடலோரத்துலதான் கல்ச்சர் பண்ணுவாங்க. ஷெல் ஃபிஷர்ஸ், சில ஃபிஷர்ஸ் எல்லாமே அதுலதான் அதுல கல்ச்சர் பண்ணுவாங்க கரையோரம். அப்புறம் அதனால நம்ம கடல் அரிப்பு எல்லாம் அதை தடுக்கும். ஆழ்கடலுக்கும் இந்த கடலோர சுற்றுச்சூழலுக்கு இடையில உள்ள இடம் அதுதான் திறந்த பெருங்கடல். அப்புறம் ஆழ்கடல் வந்து கீழே எல்லாரும் கீழே வசிப்பவர்கள்னு சொல்லுவோம், அது ரொம்ப ஆழமானது, அங்க வந்து அதிக அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கும், சன்லைட் இருக்காது, ஆனா அங்க வந்து பாக்டீரியா தான் ஜாஸ்தி இருக்கும், டீகம்போசிஷன் நடக்கும், உணவு சங்கிலி, அது வந்து நம்ம இறந்து போன அனிமல்ஸ் டெட் அண்ட் டீகேட் ஆர்கானிசம்லாம் அதுக்குள்ள நடக்கும், அது வந்து அதை டீகம்போஸ் பண்ணும், அந்த உணவு சங்கிலிகள் பாக்டீரியா தான் அங்கே நிறைய இருக்கும். அப்புறம் நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் கூறுகள் ஒன்று இருக்கு, அந்த மெயினாக வந்து உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள் இருக்கும், அந்த பயாட்டிக் ஃபேக்டர், ஏ பயாட்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அதில் உயிரியல் கூறுகள் வந்து ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர்னு சொல்லுவோம். ப்ரொடியூசர்னா தயாரிப்பாளர்கள், கன்சியூமர் வந்து நுகர்வோர், டீகம்போசர் சிதைப்பவர்கள். ஆனால் தயாரிப்பாளர்கள்னா என்னன்னா ஆல்கே, அதை அவங்க வந்து பிளான்ட் ரிலேட்டட், அது வந்து அவங்களோட உணவை தானாகவே அது தயாரிக்கும். அப்புறம் நுகர்வோர்னா கன்சியூமர், அந்த தயாரிச்ச உணவை இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, மீன்கள் அதெல்லாம், பாம்பிஃபியன் பாலூட்டிகள்லாம். அப்புறம் டீகம்போசர்ஸ், அதான் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க, பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம இறந்து போன உடல்கள் எல்லாத்தையும் அது என்ன செய்யும், டீகம்போஸ் பண்ணும். இதுதான் வந்து பயாட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஏ பயாட்டிக்னா உயிரற்ற காரணிகள், அப்படின்னா நீர், உப்புத்தன்மை, ஆக்சிஜன், ஊட்டச்சத்துக்கள், பிஹெச், இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம, இதெல்லாம் ஏ பயாட்டிக் ஃபேக்டர்ஸ்.
ஆமா, இப்ப இந்த மெரெயின் பயாலஜி அதாவது கடல் உயிரியல் அப்படின்னா என்ன? பொதுவா கடலை அடிப்படையாக கொண்டு அந்த உயிர்களுடைய வாழ்விடமா கடல் எப்படி இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவோமா?
சொல்ல, கடல் உயிரியல்னா ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட், அதுல உள்ள அனிமல்ஸ் பெருங்கடல்னு சொல்லுவோம். கடல் உயிரியல் என்ற அறிவியல் பெரிய ஒரு ரிசர்ச் பண்ற ஏரியா வந்து கடல்கள் மற்றும் பிற உப்பு நீர் சூழல்களில் வாழும் உயிரினங்கள். கடல் மட்டும் சொல்ல முடியாது, பிற எஸ்யூரிஸ் எல்லாம் இருக்கு, கழிமுகங்கள், இங்கே எல்லாமே இதுலதான் சேரும். இது நுண்ணிய பிளாங்கான் முதல் பெரிய திமிங்கலங்கள் வரை பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கியது. ஆனால் மைக்ரோஸ்ல இருந்து பெரிய மேக்ரோஸ் வரைக்கும் இது வந்து உள்ளடக்கினதுதான் இந்த கடல் உயிரியல். இது அதுக்குரிய சுற்றுச்சூழல் அமைப்புகள்லாம் ரொம்ப டைவர்ஸா இருக்கும். முதல்ல கடல் உயிரினங்களை பார்த்தோம்னா மூன்று முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தப்படுகிறது. கடல் உயிரினங்கள் வந்து பிளாங்க்டான், நெக்டான் அண்ட் பெந்தோஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாங்க்டான்னா அதுக்கப்புறம் பிளாங்க்டான் டூ டைப்ஸ் இருக்கு, ஃபைட்டோ பிளாங்க்டான், சூ பிளாங்க்டான். ஃபைட்டோ பிளாங்க்டான்னா என்னது அப்படின்னா நுண்ணிய பாசிகள், கடல் உணவு, அவங்க வந்து அவங்களாவே உணவை தயாரிப்பாங்க, பாசிகள், அதுக்கு பிக்மெண்ட் இருக்கும். சூ பிளாங்க்டான்னா அத ஃபைட்டோ பிளாங்க்டானா இது சாப்பிடும், அது வந்து விலங்குகள், இது ரெண்டும் பிளாங்க்டான் வகைகள். தென் நெக்டான்னா அதை ஒன்று நீச்சல் வீரர்கள்னு சொல்லுவாங்க, நெக்டான், அதெல்லாம் மீன், சுறா அதெல்லாம் சேர்றது. அப்புறம் பெந்தோஸ் ஏன்னா கீழே வசிப்பவர்கள், நல்ல டீப் சீல இருக்கிறவங்க, அவங்க வந்து நண்டு, நட்சத்திர மீன், சீ குக்கும்பர்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து தான் வந்து பெந்தோஸ். இதுதான் முக்கியமான அனிமல்ஸ் வந்து கடல்ல இருக்கிறது, பிளாங்க்டான், நெக்டான் அண்ட் பெந்தோஸ், இது மூணுலேயும் தான் நம்ம அங்குள்ள அனிமலை, நம்ம கடல்ல இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் இதை மூணு வகையில தான் செய்யறோம்.
அம்மா, இப்ப இந்த கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களை பத்தி நிறைய அரிய தகவல்கள்லாம் சொன்னீங்க. நீர்ல விலங்குகளை போன்ற நிறைய தாவரங்களும் இருக்கு. நீர்ல காணப்படக்கூடிய தாவரங்கள் மற்றும் பாசி இனங்கள்லாம் என்னென்ன, இதனுடைய தனித்தன்மை என்ன, ஏன் இது நீர்ல மட்டும் சிறப்பா வளரக்கூடிய தன்மையுடையதா இருக்குது, அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
அது நீர் அல்லது நீர் நிறைவிட்ட சூழலில் வளரும் தாவரங்கள். இவை அவை ஆக்சிஜன் என்ன செய்து உற்பத்தி செய்வதன் மூலம் வண்டல்களின் ஆக்சிஜனை வந்து என்ன செய்யும்னா, இப்ப பிளான்ஸ் வந்து வழக்கமா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். அதுதான் அந்த நமக்கும் அதுக்குள்ள வித்தியாசம். அது வந்து நம்ம வந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இது வந்து என்ன செய்யும்னா, அது வந்து ஒளி சேர்க்கைன்னு ஒன்று பண்ணும். அது வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜனை அதை வெளியே விடும். அது எங்கிருந்து அப்படி இருக்கிறப்ப அந்த அங்கே அந்த ஏரியா நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இந்த தாவரங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதை அதில் நம்ம வகைகளை பார்த்தோம்னா, நீரில் மூழ்கிய தாவரங்கள் ஒரு டைப்பு, அப்புறம் மிதக்கும் தாவரங்கள் ரெண்டாவது டைப்பு, மூணாவது டைப்பு எமர்ஜென்ட் தாவரங்கள்னு சொன்னோம், வேர் ஒன்றும் ஆனால் தண்ணீருக்கு மேலே வளரும். அப்புறம் நாலாவது வந்து ஆம்பிஷியன் தாவரங்கள், நீரும் அது நிலத்திலையும் இருக்கும், ரெண்டுலையும் இருக்கும். முதல்ல நம்ம நீரில் மூழ்கிய தாவரங்கள் பார்த்தோம்னா, அவை முற்றிலும் தண்ணீருக்கு அடியில் தான் இருக்கும். அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட்ரில்லா அந்த மாதிரி பிளான்ட்டு. ரெண்டாவது வந்து மிதக்கும் தாவரங்கள் வந்து மேற்பரப்பில் மிதந்து அது நீர்லேருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்து உறிஞ்சிக்கிடும். எக்ஸாம்பிள் அதே நிறைய நம்ம சொல்ல ஐகார்னியா, அது மாதிரி சால்வினியா, தண்ணீர் கீரை அப்படிலாம் இருக்குது, நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. மூணாவது வந்து வேர் ஒன்றும் ஆனால் தண்ணீருக்கு மேலே வளரும். தண்ணீரில் வேர்கள் உள்ள இருக்கும், ஆனா இலைகள் மற்றும் தண்டுகள் மேற்பரப்புக்கு மேல உயரும். எடுத்துக்காட்டு வந்ததுன்னா தாமரை சொல்லலாம், தாமரை அந்த வாட்டர் லில்லி, இதெல்லாம் வந்து வேர் ஊன்றி ஆனால் தண்ணீர் மேல வளர்றது. நாலாவது டைப் வந்து நிலம் மற்றும் நீர் தாவரங்கள், இரண்டுலயும் இருக்கும். அது நீர் தேங்கிய மண் அல்லது நீர் மற்றும் நிலப்பரப்பு நிலங்களில் கூட வாழ முடியும், அதாவது சதுப்பு நிலங்கள்ல வாழும். இதோட தனித்தன்மை என்னன்னா, நீ அதுக்கு நிறைய அடாப்டேஷன் இருக்கும், அதனாலதான் அது வந்து அதனால தண்ணீர்ல வாழ முடியுது. மிதக்கும் தழுவல்கள் என்னன்னா, காற்று நிரப்பப்பட்ட திசுக்கள் இருக்கும், அது அதுதான் அதுக்கு மிதந்திருக்கும். தாமரைக்கு, தாமரை இந்த பிளான்ட்டுக்கு வந்து காற்று நிரப்பப்பட்ட திசுக்கள் இருக்கும், அதனால அது மேல மிதப்பதற்கு ஈஸியா இருக்கும். பரந்த இலைகள் இருக்கும், அதிகபட்ச சூரிய ஒளியை உறிஞ்சுவதற்கு அதுக்கு பரந்த இலைகள் இருக்கு. மிதக்கும் தாவரங்களுக்குள்ள அடாப்டேஷன். மூழ்கிய பிளான்ட்டுக்குள்ள அடாப்டேஷன், மெல்லிய நெகிழ்வான தண்டுகள் நீர் நீரோட்டங்களுடன் நகர்வதற்கு, ஹைட்ரில்லா பிளான்ட் அது அப்படி இருக்கும், மெல்லிய நெகிழ்வான தண்டுகள் நீர் நீரோட்டங்களுடன் நகர்த்துவதற்கு. அப்புறம் அவசர தழுவல்கள்னா முக்கியமான அடாப்டேஷன்னா, நீண்ட வலுவான தண்டுகள் தண்ணீருக்கு மேலே உயர வேண்டும். அப்புறம் மெழுகு இலைகள், அதிகப்படியான தண்ணீரை விரட்டிடுவாங்க. மெழுகு இலைகள் தெரியும், நம்ம தாமரைகளை தண்ணி ஒட்டாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கு மெழுகு இலைகள், அதனால அது ஒரு அடாப்டேஷன். அப்புறம் இன்னொன்று என்ன முக்கியமானதுன்னா, மேங்க்ரூவ்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க, உப்பு சகிப்பு தன்மை, அந்த உப்பு வெளியேற்றும் சுரப்பிகள் அதிகப்படியான உப்பை நீக்கிறதுக்கு அது உதவுது. அதுக்கு இன்னொரு முக்கியமான பண்பு என்னன்னா, மூட்டு வேர்கள், மூட்டு வேர்கள் அது என்ன சொல்லுவோம்னா நிமிட்டோ போர்ன்னு சொல்லுவோம். நீங்க மேங்க்ரூவ்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, சில பிளான்ட்ல வந்து வேர் வந்து அந்த ஸ்டெம்ல இருந்து வந்து வரும், அது வந்து சேற்று நீரில் நிலைப்படுத்துறதுக்காக வேண்டியது. அதனால மேங்க்ரூவ்ஸ் வந்து தண்ணியும் இதுவும் இல்லாத இடத்துல இருக்கும், ரொம்ப தண்ணியும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, அந்த ஏரியால தான் நமக்கு மேங்க்ரூவ்ஸ் இருக்கும். அந்த அதுக்கேற்றபடி என்னன்னா, இந்த தாவரங்களுக்கு நிறைய அடாப்டேஷன் இருக்கு, தழுவல்கள், அதனாலதான் அதால அதோட தனித்தன்மையினாலதான் அது வந்து தண்ணீர்ல அது அது வந்து வாழ முடியுது. ஆனா நீர்வாழ் தாவரங்கள் முக்கியத்துவம்னா, மீன் மற்றும் பிற நீர்வாழ் உயிரினங்களுக்கு இது ஆக்சிஜனை வழங்குது, அதோட முக்கியத்துவம். அண்ட் தாவர வகையில மீன் பறவைகள் மற்றும் பூச்சிகளால் உண்ணப்படுகிறது, அது ஒரு உணவு ஆதாரம். அது வாழ்விடம் தங்குமிடம் கொடுக்குது, இது நீர்வாழ் விலங்குகளுக்கு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அது வழங்குது. அப்புறம் நீர் வடிகட்டுதல், ஏன்னா மாசுகளை உறிஞ்சி நீரின் தரத்தை அது மேம்படுத்துறது. அப்புறம் அரிப்பு கட்டுப்பாடு, சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆற்றங்கரைகள் மண் அரிப்பை தடுக்கிறது, இதெல்லாம் வந்து நீர்வாழ் தாவரங்களின் ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க கடற்பாசிகள் கேட்டீங்க, பாசிகள் வந்து கடல் மற்றும் கடலோர நீரில் வளரும், ஆனால் நில தாவரங்களை போல் இல்லாமல் அவை உண்மையான வேர்கள் தண்டுகள் மற்றும் இவைகளை இருக்காது இந்த பாசிகளுக்கு. இதுவும் நிறைய வகைகள் உண்டு, பச்சை பாசி, ப்ரௌன் ஆல்கா அண்ட் சிவப்பு ஆல்கான் இருக்கும். பச்சை பாசி என்னன்னா குளோரோஃபைட்டான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். இது வந்து எங்க இருக்கும்னா ஆழமற்ற நீர், முகத்துவாரங்கள் மற்றும் அலைக்குளங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உல்வா அண்டு காலர்பான்னு சொல்லுவோம், பச்சை கொடி ஆல்கா. அப்புறம் ப்ரௌன் ஆல்கா வந்து அது குயூகோசாண்டின் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதனாலதான் அந்த கலர் ப்ரௌன் பழுப்பு நிறத்தை கொடுக்கும். இது வந்து பெரிய பெரிய கடற்பாசிகள். இது வந்து ஜாயிண்ட் சீவீடுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து சர்காசம். அப்புறம் சிவப்பு ஆல்கா வந்து இது வந்து பைக்கோத்ரின் ஒரு பிக்மெண்ட் இருக்கும், ஆனால் இதுவும் வந்து டீப் வாட்டர்ல தான் இருக்கும். இது வந்து முக்கியமாக வந்து உணவு அண்ட் தொழில்துறை பொருட்கள்லாம் செய்யறதுக்கு இது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அகார், கேரஜினன் அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் வந்து இதுல இருந்து எடுக்கிறாங்க. அதனால முக்கியமா அந்த அகார் அகார் எல்லாம் வந்து இந்த பாக்டீரியா எல்லாம் கல்ச்சர் பண்றதுக்கு அது ஒரு மீடியமா யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இந்த கடற்பாசிகள் தான். கடற்பாசிகள் கூட நம்ம வந்து நிறைய புட்டிங் அதெல்லாம் நம்ம செய்யறாங்க. அதை வச்சு நம்ம ரொம்ப ஹைலி நியூட்ரியன்ஸ் நியூட்ரிட்டிவ் கடற்பாசிகள். அது வந்து முக்கிய தொழில்துறைக்கும் உணவுக்கு ஒரு முக்கியமான சோர்ஸா இருக்குது இந்த ஆல்காலாம்.
கடல்ல இருக்கக்கூடிய ஊர்வன அப்படின்னா என்ன, அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா.
அது ஊர்வன வந்து ஊந்து சறுக்கி அல்லது இழுத்து நகர்த்தி அந்த மாதிரி ஒரு அடாப்டேஷன் இருக்கும். ஏன்னா நன்னீர் மற்றும் ஓர் சூழல்களில் இது காணப்படும். பெரும்பாலும் வந்து எங்க இருக்கும்னா நீர்வாழ் சூழல் அமைப்புகளில் முக்கிய பங்கு வகிக்கும். ஆனா கீழே வசி பாட்டம் ஏரியால தான் அது வசிக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனா நட்சத்திர மீன், கடல் வெள்ளரிகள், நண்டு. இது வந்து நன்னீர்லயும் இருக்கும், கடல் நீர்லயும் இருக்கும். இதெல்லாம் வந்து கடல் நட்சத்திர மீன், கடல் வெள்ளரிகள், நண்டுகள், ஆக்டோபஸ் எல்லாம் கடல்ல உள்ள ஊந்து திரிவன. இப்ப நன்னீர்ல பாத்தீங்கன்னா நன்னீர் நத்தைகள் இதெல்லாம் வந்து நன்னீர்ல இருக்கும். அவங்க வந்து அது வந்து மெயினா எங்க இருக்கும்னா பெந்திக் ரீஜன்ல இருக்கும். ஊந்து செல்றதெல்லாம் கீழே பெந்திக் ரீஜன்ல செப்பரேட் அடாப்டேஷன் இருக்கும். மெயினா அங்க வந்து என்னன்னா டெம்பரேச்சர் லோவா இருக்கும், ப்ரெஷர் இருக்காது, சன்லைட்டும் இருக்காது, அந்த மாதிரி இடத்துல இது எல்லாம் இருக்கும்.
ஆமா, அதே போல இன்னைக்கு நம்ம அந்த நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீர்வாழ் விலங்குகளுக்கு எத்தகைய ஒரு அச்சுறுத்தல்கள் தற்பொழுது ஏற்பட்டு வருது, ஏற்பட்டு ஏன் ஏற்படுது, அந்த நீர்வாழ் விலங்குகளுடைய நீர்வாழ் விலங்குகளை பாதுகாக்க எத்தகைய நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்ளணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா மாசு. ஏன்னா தொழிற்சாலை கழிவுகள், பிளாஸ்டிக், எண்ணெய் கசிவுகள் இதெல்லாம் மெயினா இருக்குது. அப்புறம் காலநிலை மாற்றம், அப்புறம் பெருங்கடல் அமிலமயமாக்குதல், பவள வெளுப்பு இதெல்லாம் காலநிலை மாற்றத்தால நடக்குது. அப்புறம் அதிகப்படியான மீன் பிடித்தல், அதனால கடல் இனங்களின் வீழ்ச்சி அடையுது. அப்புறம் வாழ்விட அழிவு, நான் சதுப்பு நில காடுகளை அழிக்கிறது, ஈர நில வடிகால் இந்த மாதிரி எல்லாம் தான் இப்ப கடல்வாழ் உயிரினம் இந்த உயிரினங்களுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல். இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை பாதுகாக்கணும். அதுக்குதான் இந்த நம்ம முக்கியமா இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம இந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணி கொடுக்குறோம் மக்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலக நீர் விலங்கு தினம் நீர்வாழ் விலங்குகள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளில் கவனம் செலுத்துறது. அதாவது மாசுபாடு, வாழ்விட அழிவு, அதிகப்படியான மீன் பிடித்தல், காலநிலை மாற்றம் மற்றும் சிறந்த சட்ட பாதுகாப்புகள் தேவை. ஆனால் இந்த நாளில் நடைபெறும் செயல்பாடுகளில் வந்து கல்வி பிரச்சாரங்கள், ஆதரவு முயற்சிகள் மற்றும் நீர்வாழ் விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான அழைப்புகள் நம்ம செய்யணும்.
ஆமா, இன்றைய உலக நீர்வாழ் விலங்குகள் தினத்துல இந்த நீர்வாழ் விலங்குகளை பாதுகாக்க மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இயற்கை ஆர்வலர்கள் செய்ய வேண்டிய பணிகள் அல்லது கடமைகள் என்னங்கம்மா?
இன்று வந்து உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் என்பதை நான் சிந்திக்கணும். நீர்வாழ் உயிரினங்கள் முக்கிய பங்கு நமக்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுதல், பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரித்தல் மற்றும் மனித வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துதல். சிறிய பிளாங்டான் முதல் பெரிய திமிங்கலங்கள் வரை நீர்வாழ் விலங்குகள் நமது கிரகத்தின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கின்றன எண்ணற்ற வழிகளில். ஆனா நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னா இன்று உலக நீர்வாழ் விலங்குகள் தினம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும். இணைந்து செயல்படுவோம். நமது ஆறுகள், ஏரிகள் மற்றும் பெருங்கடல்களை பாதுகாக்கவும். நமது கிரகத்தின் எதிர்காலம் நமது நீரின் ஆரோக்கியத்தை பொறுத்தது. நன்றி.
ஆமா, இதுவரைக்கும் இன்றைய உலக நீர்வாழ் விலங்குகள் தினத்துல நீர்வாழ் விலங்குகள் அப்படின்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய என்னென்ன வகைகள் இருக்கு, அந்த நீர்வாழ் விலங்குகளுடைய தன்மை, வாழ்க்கை முறை, அதனுடைய அமைப்பு, உணவு முறை, நம்ம ஏன் இந்த நீர்வாழ் விலங்குகளை வந்து பாதுகாக்கணும், அதுக்கு செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கறது குறித்து மிகச்சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்புடைய நேர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோமா.
நேர்களே, இதுவரை நீர்வாழ் உயிரினங்களின் சிறப்புகள் குறித்தோ நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் பி ஜே ஜோஸ்லின் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்றும் மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சியில் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.